திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
சிச்சம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா, சிச்சபே சா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு அனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் மந்திர மாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய்நெறியாவதோ எந்தை பிராந்தன் இணையடித்தானே, எந்தை பிராந்தன் இணையடிதானே. எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கழல்களை எனது மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கிக் கொண்டு திருமூல தேவநாயனாரின் பொற்பாதங்களை முக்கரணங்களால் போற்றி அருமையான முறையிலே நமக்கு இந்த சைவ நிகழ்வுகளை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பார்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு நிகழ்வினை கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிந்தனைக்குள்ளே நாம் செல்லலாம். இப்போது நாம் முதல் தந்திரத்தில் இருந்து சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். அதில்தான் எல்லோருக்கும் மிக பரிச்சயமான விஷயங்களை எல்லாம் நாம் சிந்தித்தோம். அதாவது பஞ்சாக்கினி வித்தை என்று போன நிகழ்விலே காணாமல் இருந்தவர்களுக்காக மீண்டும் அதனை ஒரு முறை, அதாவது விஞ்ஞானம் ஒரு வகையில நம்ம இப்படித்தான் பூமியில பிறக்கிறோம் சொல்லுது, மருத்துவம் ஒரு வகையில சொல்லுது, ஆனா அதையெல்லாம் தாண்டி சைவம் எவ்வளவு அழகா நமக்கு படம் பிடிச்சு காட்டுது பாருங்க. இவ்வளவு காலமா நம்ம வந்து கோட மழையும் இருக்கு, மழைக்காலத்துல குளிர்காலத்துல பெய்யக்கூடிய மழையும் இருக்கு, அந்த மழை இருட்டிட்டுனா மேகம் வந்துட்டுனா மழை வந்துடும் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அவ்வளவுதான், மேகம் கருத்தாச்சுன்னா மழை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் திருமுறைகள் ஒரு பங்கு மேல போய் மேகம் இடி மின்னல் மழை எல்லாமே அவர் தான் அப்படின்னு நமக்கு சொல்லுது. ஆனா இவங்க என்ன அழகா நமக்கு சொல்லியிருக்காரு பாருங்க திருமூல தேவநாயனார். ஒரு ஆன்மா இந்த உலகத்துல இருக்கும்போது செய்த புண்ணியம், அதாவது புண்ணியத்துல ரெண்டு வகை இருக்கு, ஒண்ணு வந்து உலக புண்ணியம், இன்னொன்னு அதான் பசு புண்ணியம்னு சொல்லுவோம், இன்னொன்னு சிவ புண்ணியம், அது பதி புண்ணியம்னு சொல்லுவோம். சிவ புண்ணியமாகிய பதி புண்ணியம் வந்து முக்தியை தரும். ஆனா உலக புண்ணியம் இருக்கு இல்லையா பசு புண்ணியம், அது வந்து அந்த செஞ்ச புண்ணியத்துக்கு தகுந்தால கொஞ்ச காலம் சொர்க்கத்துல இருந்து சொர்க்க போகங்களை எல்லாம் அனுபவிச்சு முடிச்சு அந்த செஞ்ச புண்ணியத்துக்கு தகுந்தால அந்த காலம் வரைக்கும் அதை அனுபவிச்சு முடிஞ்சா திருப்பியும் பிறவிக்குத்தான் வரணும். பாவம் செஞ்சவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க. கொஞ்சம் உலகியல் பூர்வமான புண்ணியங்களை செஞ்சவங்க தான் இந்த பிச்சை போடுறது, அன்னதானம் பண்றது, இந்த கல்விக்கு செலவழிக்கிறது, இதெல்லாமே உலக புண்ணியங்கள் தான். அப்போ இது இங்க இருந்து அந்த தேவலோகம் சொர்க்கலோகத்துக்கு போய் அந்த புண்ணியத்தின் பயனாகிய அந்த போகத்தை அனுபவித்து முடித்த பின்பு அந்த உலகத்துக்குன்னு கொடுத்த அந்த பூதசார உடம்பை விட்டு நீங்கி மேக மண்டலத்துக்கு வந்துருது. அப்புறம் அந்த மேக மண்டலத்துல இருந்து அதான் விண்ணின்று இழிந்து வினைக்கு விண்ணின்று இழிந்துதான் தேவலோகத்துல இருந்து வர்றது. அப்புறம் வினைக்கீடாய் மெய் கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து அப்படியே தொடர்ந்து வருது. அப்ப என்ன ஆயிருது, அந்த திருவடியை இறைவனுடைய திருவடியை காவலாக வைத்து கொண்டு, ஏன்னா இது தானா நினைச்ச மாத்திரத்துக்கு என்ன செய்ய முடியாது, மேகமண்டலத்துக்குள்ள இது வர முடியாது, இறைவன் தான் வர வைக்கிறார். அப்ப அந்த நல்வினை பயன், அந்த நல்வினை செஞ்ச உயிருக்கு அந்த நல்வினை பயன் நுகர சொர்க்கத்துல கொண்டு வச்சுட்டு அது முடிஞ்ச உடனே அந்த பூதசார உடம்ப நீங்க வச்சு சூக்கும உடம்போட மேக மண்டலத்தை அடைய வச்சு அங்கிருந்து மழைத்தாறு, அங்க மழை பெய்யுது இல்லையா, நம்ம இவ்வளவு நாளும் மழைனா மழை பெய்யுதுன்னு மட்டும்தான் பார்க்க தெரிஞ்சது நமக்கு, இப்பதான் தெரிஞ்சு நம்ம பயணம், நம்மளும் இப்படித்தானே வந்திருப்போம், அந்த மேகமண்டலத்துக்கு போய் அங்கிருந்து அந்த மழை வழியா தானே வந்திருப்போம். அப்ப அதுல இருந்து அந்த மேக மண்டலத்திலிருந்து வரக்கூடிய மழை தாறை அந்த மழை நீர்ல அழகா அந்த ஆன்மாவானது பயணம் செய்து அப்படியே நேர பூமிக்கு வருது. பூமியில வந்து அந்த விளையக்கூடிய நெல் முதலான தானியங்களுக்குள்ள சென்றது. அப்புறம் அந்த தானியங்களை, அதாவது இந்த ஆன்மா யாருக்கு பிறக்கணுமோ அவங்க வீட்டுக்கு, அந்த அது எந்த ஊர்ல விதைச்சதோ எந்த ஊர்ல விற்கப்பட்டதோ, ஆனா எந்த ஊர்ல வாங்கப்பட்டதோ அதெல்லாம் தெரியாது. ஆனா அந்த அரிசிக்குள்ள அந்த ஆன்மா இருக்கும், அந்த பருப்புக்குள்ள அந்த ஆன்மா இருக்கும். அது அப்படியே வந்து அவங்க அந்த தந்தையோட வயிற்றுக்குள்ள போயிருது, சாப்பாடு மூலமாக போயிருது. அங்க தந்தையிடம் 2 மாதங்கள் தங்குகிறது. அதனாலதான் நம்ம பேர் எழுதும் போது தந்தையோட இன்ஷியல் ஏன் போடுறோம் அப்படின்னா, தந்தையிட்ட 2 மாசம் அது இருக்குது. அதுக்கப்புறம் தந்தையிடம் இருந்து அந்த சுக்கிலத்தில் இருந்து தாயோட கருவுக்கு போகுது, தாயோட கர்ப்பப்பைக்கு போய் அது கருவாகுது. அதுக்கப்புறம் நல்ல தூள உடம்பை பெற்றுக்கொண்டு நில உலகத்துக்கு வந்து சேருது. லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. அதனாலதான் தாய்மான சுவாமி சொன்னாங்க, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ அப்படின்ட்டு. அவ்வை பாட்டி சொன்னாங்க, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அதிரு. அதுல வேற கூண்டு குருடு நொண்டி முடம் இல்லாம பிறக்கணும். ஏன்னா இறைவனை பார்ப்பதற்கு நமக்கு கண்ணு வேணும், அவன் புகழ் கேட்பதற்கு செவி வேணும், அவனோட புகழை துதிப்பதற்கு சொல்லி துதித்து தோத்தரிப்பதற்கு வாய் வேணும் இல்லையா. அதனால அது எல்லாமே நமக்கு ஒண்ணு, நம்ம ஊமையா இருந்தா நம்மளால படிக்க முடியுமா? முடியாது. ஆக எல்லா வகையிலையும் குறைவில்லாம நமக்கு இந்த பிறவிய இறைவன் தந்திருக்கின்றார். அதான் திருமல தேவநாயனாரே சொல்வாரு, பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிராணடி பேணாதார் பிராணிகள்ன்றார். அவங்க எல்லாம் விலங்குகள் தான். திருவள்ளுவர் தேவநாயனாரும் சொல்றாருல, அவர் பொதுவா சொன்னதெல்லாம் இவர் சிறப்பா சொல்லியிருப்பார். விலங்கோடு மக்கள் அனையர் ஏனைய இலங்கு நூல் கற்றாரோடு கல்லாதார் சொல்றாரு இல்லையா. அது மாதிரிதான் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின். இது அப்பர் சுவாமி நமக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு கொள்கை. ஆக இந்த வகையிலே நம்ம உடம்பு வந்து நாம நினைக்கிற மாதிரி நமக்கு உடம்பெல்லாம் கிடைக்காது. நம்மளும் தீர்மானிக்க முடியாது, நம்முடைய பெற்றோரும் தீர்மானிக்க முடியாது. அதெல்லாம் நிறம் உயரம் வடிவம் எல்லாம் சுவாமி கையில தான் இருக்கு. அந்த பக்குவம் எல்லாமே இறைவன் தான். இந்த பிறவில எந்த அளவு நம்ம ஞானம் பெற முயற்சி செஞ்சோமோ, இந்த பிறவியில நம்மளுடைய ஆயுள் முடிஞ்ச பின்பு இந்த தூள உடம்பு அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் இந்த ஆன்மா இந்த உடம்பு மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த ஞானங்கள்லாம் இதோட தொடர்ச்சியா அடுத்த பிறவி கிடைக்கும். ஆனா ஞானத்தை தேடக்கூடிய முயற்சியில இருந்தா அப்படி பிறவி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உண்டுண்டு உறங்குவதன்றி வேறொன்று அறியேன் பராபரமேன்னு வாழ்க்கையை நம்ம கழித்து கொண்டே இருந்தோம் என்றால், அப்ப விலங்குகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், பறவைகளுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? மரம் கணக்கா தான் இருப்பேன், எதை சொன்னாலும் நான் புரிந்து கொள்ளவே மாட்டேன்னா அப்ப மரமாவே பிறந்துரு. அலைஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன்னா ஒரு விலங்கா அல்ல, ஒரு பறவையா சுத்து. ஆக இந்த மாதிரி சுவாமி வந்து அச்சு மாறியும் பிறக்க வச்சிருவாரு. அப்ப தொடர்ந்து மனித பிறவி கிடைக்கணும், பிறவி வேண்டாங்கிறது உன்னதமான நிலை. ஆனா அதை எட்டுந்தனையும் இந்த நிலைமைக்கு வந்தாச்சு, 6 அறி உள்ள மனித பிறவிக்கு வந்துட்டோம், திருப்பி இதுல இருந்து குறைந்து கீழே போயிடக்கூடாது. அது யார் கையில இருக்குன்னா அடியார்களாகிய நம்முடைய கையில கண்டிப்பாக இருக்கிறது. எதுக்காகவும் நேரத்தை போக்காம, ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரமை பணியாதே போச்சு. எவ்வளவோ காலம் போச்சு, இருக்கிற காலத்துல ஒரு நொடிய கூட வீணாக்காம இறை சிந்தனையில நம்ம காலத்தை கழிக்க நாம பழகி கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த உடம்புக்குள்ள எவ்வளவு நாள் இந்த ஆன்மா நிற்கும் நமக்கு தெரியாது. அது இன்றைய சூழல்ல பாருங்களேன் எப்படி எல்லாம் இருக்குன்னு பாருங்க. 2 ஊசி போட்டு கொண்ட மருத்துவர்கள் எல்லாமே ஒரு நாட்டுல வந்து கிட்டத்தட்ட 20 பேர் தவறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கையில இல்லையா, அடுத்த நோடி என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அதனால நிற்கின்ற போதே நிலையுடையான் கடல் கற்கின்ற செய்மீன் கழிந்தரும். அவங்க ஏதோ மொத்தத்துல பாவம் அதிகமா இருக்கு. பாவம் நீங்குவதற்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார். இந்த ஆதி ஆன்மீகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதீகம்ங்கிற மாதிரில நமக்கு இப்படி கொடுத்து நம்மை திருத்தி கொண்டு இருக்கின்றார். சரி, ஆக நாம் அருமையான முறையிலே இந்த கிடைத்தற்கரிய இந்த பிறவி கிடைச்சிருக்கு, இதை வச்சு இறைவனை நாம் வழிபட்டோம் என்றால் அவர் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த களிம்பை அறுத்து விடுவார். அதாவது நம்மை அனாதியே பற்றி நிற்கக்கூடிய ஆணவத்தை நீக்கி விடுவார். அவரால் மட்டும்தான் நீக்க முடியும், நம்மாலெல்லாம் நீக்க முடியாது, நம்மை போன்றோராலும் நீக்க முடியாது. நான் உனக்கு அதை செய்யறேன், நான் எனக்கு இது செய்யறேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, யாராலையும் இதெல்லாம் செய்யவே முடியாது. அது போல இறைவன் வந்து குருநாதராக வந்து நமக்கு ஆணவ மலத்தை நீக்குகின்றார். அப்போது அந்த ஞான கண்ணை விழிக்க வைக்கின்றார். அது வரைக்கும் ஞான கண் நமக்கு விழிக்கப்படாமல் இருக்கு, அவர் தான் ஞான கண்ணை விழிக்க வைக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. அப்பா கழிம்பு அற வேண்டும், ஆணவம் நீங்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக சிவபூஜையும் செய்யணும், சிவனடியார் வழிபாடும் செய்யணும். அதனாலதான் சைவம் வந்து மாகேஸ்வர பூஜைன்னு சொல்லியிருக்கு. சாப்பாடு போட்டேன்னு சொல்லக்கூடாது, அன்னதானம்னு சொல்லக்கூடாது, இது சைவத்துல கிடையாது. சைவத்துல அடியார்களுக்கு அமுது படைக்கிறதுக்கு அன்னம்பாலிப்பு அப்படின்னு சொல்லலாம், அது வந்து மாகேஸ்வர பூஜை என்றே சொல்லப்படும். ஏன்னா இவர்கள் மாகேஸ்வரர்கள், இவர்களுக்குள்ள மகேஸ்வரன் இருக்கின்றார். ஆகையால் அது வந்து மகேஸ்வரனுக்கு கொடுப்பதாக நினைத்து இவரை சிவமாக பாவித்து இவர் சிறுசுல பூ வச்சு அவருக்கு பூஜை பண்ணி அந்த முறையான முறையில அந்த அமுதெல்லாம் தயாரிச்சு அவருக்கு படைச்சு அப்புறம் அவர் உண்ணணும் அப்படின்னு நிறைய. அந்த காலத்துல எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அடியாருக்கு அமுது செய்யாம சாப்பிடவே மாட்டார். அப்படி அடியாருக்கு அமுது செஞ்சுதான் சிறுதொண்ட நாயனார் வந்து என்ன செஞ்சாரு அப்படிங்கறதே நம்ம பார்த்தோம். இளையான்குடி மாற நாயனார் என்ன செஞ்சாருன்னு நம்ம பார்த்தோம். அதனால அந்த மாதிரி காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணாங்க, நம்பர் அடியார் அணைந்தால் நல்ல திரு அமுது அணிந்து அணைந்தால் அவங்க பெண்மணியா இருக்கிறதுனால மற்ற நாயன்மார மாதிரி வெளியில போய் தேட மாட்டாங்க, ஆனா வீட்டுக்கு அடியார் வந்தா கண்டிப்பா அமுது செய்வாங்க. ஆனா அன்னைக்கு கறி அமுது தயாரிக்க முடியல, திரு அமுது அது மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த சாதத்தை மட்டும் வச்சு மாங்கனிய வச்சு அடியவருக்கு படைச்சார். அடியவராக வந்தது சிவம் என்பது அதன் பின்பு நமக்கு தெரிய வருகிறது. ஆக கண்டிப்பாக அடியாரை பார்த்த உடனே அவங்களுடைய குணாதிசயங்களை எல்லாம் பத்தி ஆராய வேண்டியதுலாம் நமக்கு தேவையே கிடையாது, அதெல்லாம் சுவாமி பார்த்துக்கிடுவாரு. நமக்கு தேவை என்ன, அவர் அடியார், யாருக்கு அடியார், நாம வணங்கக்கூடிய சிவபெருமானுக்கு அடியார். அதனால அவரை வணங்கி கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப கண்டிப்பாக சிவாலய தரிசனம் பண்ணணும், கண்டிப்பாக செய்ய வேண்டியது பஞ்சாட்சர ஜபம், இதெல்லாம் மூலமாக நம்ம ஆணவத்தை நீக்கலாம் என்று நமக்கு அழகாக சொல்லி அடுத்து தட்சிணாமூர்த்தி பெருமான் சனகாதி முனிவர்களுக்கு என்னத்தை சொல்லி கொடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செண்முத்திரை, இந்த பெருவிரல் வந்து இறைவன் பதி, இது வந்து உயிர்கள் பசு, அப்புறம் இது ஆணவம், இது கன்மம், இது மாயை பாசம், இந்த மூணும். இப்ப சித்து பொருளாகிய உயிர் வந்து ஜடப்பொருட்களோட இருக்கு. சித்துப்பொருள் இங்க இருக்கு, சித்துப்பொருள் கிட்ட அது இல்லாம எங்க இருக்கு, ஜடப்பொருளோட இருக்கு, சார்ந்ததன் வண்ணமா. அது இப்படி இருக்கக்கூடாது, அது இறைவனுடைய திருவடியை வணங்கினால் இறைவன் அதற்கு அனுக்கிரகம் செய்வார். அப்படி செய்தால் இந்த பாசங்கள் அதை விட்டு நீங்கும் என்பதை சொல்லாமல் சொன்னார் யாரு, சின்முத்திரையின் மூலம் தட்சிணாமூர்த்தி என்ற நம்முடைய வழிபாடு கடவுளாகிய பெருமான் யாருக்கு, சனகாதி முனிவர்களுக்கு நால்வருக்கும் இதை உணர்த்தினார். இதை மிக அழகாக பதிப்பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்றணுகா பாசம், சென்றணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் இல்லாவே என்று மிக அழகாக நமக்கு அதை எடுத்து உரைத்தார். அதற்கு அடுத்தபடியாக தாயை விட நமக்கு சிறந்தவர், தாய் வந்து குழந்தையோட உடம்பத்தான் பேண முடியும், ஆனா அந்த குழந்தை உண்ணக்கூடிய மருந்து அவ உண்ணுவா, குழந்தை வருத்தப்பட்டா வருத்தப்படுவா, அந்த மாதிரி இவர் எதுலையும் தொடக்கூடாது. இவர் எப்படி இருக்காரு, நோயை மட்டும் மாத்தி ஒரு தந்தையாக தாயாக இருந்த நோயை மட்டும் மாற்றி ஆன்மாவை அவர் என்ன செய்கின்றார், மிக அழகான முறையிலே தூய்மைப்படுத்துகின்றார். மும்மலத்தை மாற்றி இல்லையா, மும்மலப்பிணி இருக்கு எல்லா உயிருக்கும், அதனால அதை மாற்றுகின்றார். அதற்கு காரணம் அவர் நம் மீது வைத்துள்ள தயா கருணை என்று மிக அழகாக அதிலே நமக்கு எடுத்து காட்டியிருந்தார். அது எப்படி இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்றால், மூங்கிலுக்குள்ள நெருப்பு இருக்கு, விரைவில் தீயினன் பாலில் படுநெய் போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் அப்பர் சுவாமி சொல்வார்கள் அது மாதிரி. ஆனா அது உறாஞ்சாதான் நெருப்பு வெளிப்படும். இந்த உடலாகிய கோயிலுக்குள்ள தலைவனாகிய நந்தி இருக்கின்றார், அவர் நமக்கு நோயினை நீக்குகின்றார், கருணை கடல்ல இருந்து உதிக்கின்ற சூரியனாக இருக்கின்றார் என்று மிக அழகாக நமக்கு உணர்த்தி, அதன் பின்பாக சூரிய காந்தமும் சூழ்பஞ்சும் போல என்று மிக அழகான ஒரு பாடல், அந்த பாடலையும் நம்ம பார்த்தோம். அதாவது சூரியகாந்த கல்னு ஒரு கல் இருக்கு, அந்த கல்ல சூரியன் நல்ல சூரியனுடைய கதிர்கள் பூமிக்கு வரும் பொழுது அந்த கல்ல அதுக்கு ஒளி படக்கூடிய இடத்துல வச்சு அதற்கு கீழாக பஞ்ச வச்சோம்னா அந்த பஞ்சானது பற்றி எரியும். ஆனா சூரியன் இல்லைன்னா அந்த கல்லுக்கு கீழே பஞ்ச புடிச்சா ஒன்னும் ஆகாது அப்படிங்கிறத இந்த பாடல்ல நமக்கு உணர்த்துகின்றார். இதே கருத்தை நமக்கு மிகவும் தெளிவாக சித்தியார் அதிலே நமக்கு தெளிவாக உரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சிவஞான சித்தியார்ல மிக அழகாக சூரியகாந்த கல்லும் சூழ் பஞ்சையும் பத்தி அவர் நமது அருளந்தி சிவாச்சாரியார் மிக அழகாக அதே கருத்தை நமக்கு பாடலாக வழங்கியுள்ளார் என்பதையும் நாம் காண்கிறோம். ஏன்னா ஞானிகளுக்குள்ள ஒத்த கருத்து தான் இருக்கும். அதனால சாத்திரத்துல இருக்க கருத்துக்கள் பூரா தோத்திரத்துல இருக்கும், தோத்திரத்துல இருக்க கருத்து பூரா சாத்திரத்துல இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே இப்போது சித்தியாரிலும் நாம் அந்த பாடல் கருத்தை இதோடு ஒப்ப வைத்து பார்த்து விடலாம். மொத்தத்துல இந்த சித்தாந்த நெறியில நின்னாதான் ஒரு ஆன்மா வந்து இறைவனுடைய திருவடியை அடைய முடியும். அதையும் மிக அழகாக நமக்கு சித்தாந்தம் சொல்லுகிறது. சித்தாந்தத்தை சிவன் தன் திருக்கடை கண் சேர்த்தி ஜனனம் ஒன்றிலே சீவன் முத்தராக வைத்து ஆண்டு மலங்கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிந்து வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன் என்று மொழிந்திடவும் இப்படிலாம் சொன்னாலும் உலகரெல்லாம் மூர்க்கராகி பித்தாந்த பெரும்பிதற்று பிதற்றி பாவ பெருங்குழியில் வீழ்ந்திடுவர். இது என்ன பிராந்தி அப்படின்னு சொல்றார். அதாவது இவ்வளவும் சுவாமி நமக்காக செய்ய அனுகிரகம் பண்றதுக்கு இத்தனையும் தந்திருக்கார், ஆனாலும் உலகத்துல உள்ளவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா மூர்க்கத்தனமாக தேவையற்றவற்றை பிதற்றி கொண்டே பாவ பெருங்குழியில விழுதும். எதனால பாவ பெருங்குழியில விழுதும்னு சொல்றாங்க அப்படின்னா, இறைவனை வழிபட்டா புண்ணியம், வழிபடாட்டா பாவம். அதாவது செய்யக்கூடாதத செஞ்சா பாவம், செய்ய வேண்டியத செய்யாட்டாலும் பாவம். ஆக வழிபாட்டை செய்யாவிடில் அது பாவமே. இப்ப எத்தனையோ பேர் நம்மகிட்ட சொல்றோம், நான் வந்து யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதே இல்லை, ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு என்ன காரணம்னா இதுதான் காரணம். ஏன்னா அவங்க வந்து முறையாக வழிபாடு செய்திருக்க மாட்டார்கள், அதுதான் அதுல வந்து காரணமாக இருக்கிறது என்று நாம பாக்குறோம். ஆக அத நமக்கு அழுத்தம் திருத்தமா சொல்லி நீங்க வந்து முறையான முறையிலே இறை வழிபாட்டை செய்து தப்பிக்க வேண்டும் இதுல இருந்து என்று நம்மளுக்கு இந்த பிறவிங்கிற ஒரு பெருங்குழியில இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று நமக்கு மிக அழகாக அறிவுறுத்தி இருக்கின்றார் நம்முடைய அருளந்தி சிவாச்சாரி. அதே கருத்து தான் நமக்கு நம்முடைய திருமூல தேவ நாயனாரும் சொன்னார். இப்ப இந்த சூரியகாந்த கல்லை பத்தி நம்ம சிந்திச்சோம் இல்லையா, இதே கருத்து சித்தியார்ல வருது. அதாவது சூரியகாந்த கல்லின் இடத்தே செய்ய சுடர் தோன்றியிட ஜோதி தோன்றுமா போல் ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும். தோன்ற தூரியனாம் சிவன் தோன்றும் தானும் தோன்றும் தொல் உலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும் நேரியனாய் பரியனுமாய் உயிர்க்கு உயிராய் எங்கும் நின்ற நிலையெல்லாம் முன் நிகழ்ந்து தோன்றும் என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார் நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார். அப்ப சூரியகாந்தின் கல்லுல சுடர் தோன்றும், செய்ய சுடர், அதாவது சூரியகாந்த கல்லுல சூரியனுடைய சிவந்த ஒளி வந்து பிரகாசிச்சா செய்ய சுடர் செய்ய ஜோதி தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நல்ல பிரகாசமான அந்த ஜோதி தோன்றுவது போல, அதாவது அந்த ஜோதியிலிருந்து அக்னி தோன்றுகிறது, அக்னி விளங்குகிறது. அது மாதிரி ஆரியனாம் ஆசான் வந்து இல்லையா, ஞானாசிரியர் அருளே திருமேனியாக கொண்டு எழுந்தருளி வந்து பக்குவ ஆன்மாவுடைய சந்நிதியில தோன்றி உபதேசிக்க அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும் தோன்றும். அது வந்து உபதேசிக்க அந்த சிவஞானமானது அந்த ஆன்மாவிடத்தில் விளங்கி தோன்றும், தானாக ஞானம் வராது, ஒரு ஞானாசிரியரால் தான் நமக்கு ஞானம் கிட்டும். சூரியனுடைய ஒளி இல்லைன்னா அந்த பஞ்சு வந்து அந்த சூரியகாந்த கல்லில் அந்த ஒளிப்பட்டு அது வெப்பமா மாறி அந்த பஞ்சை எரிக்குதுல, அத மாதிரி அந்த ஒளி இல்லைன்னா இது நிகழாது. அது மாதிரி ஞானாசிரியன் இல்லைன்னா ஆன்மாட்ட நிச்சயமாக அடிஞானம் தோன்றாது, ஆனா ஞானாசிரியனுடைய அருளால கண்டிப்பாக அடிஞானம் தோன்றும். அப்படி தோன்றவே தூரியனாம் சிவன் தோன்றும். வாக்கு மனாதீதனா இருக்கக்கூடிய, அப்பாலுக்கு அப்பாலா இருக்கக்கூடிய அந்த சிவத்தோட இயல்பு ஆன்மா அறிவுல விளங்கி தோன்றும். இப்ப அறிவு இருக்கு, ஆனா அது பக்குவப்படல, தோன்றல. ஒரு ஆசானுடைய அருளால முறையாக தீட்சை பெற்று பஞ்சாட்சரத்தை ஜபிச்சு, அடுத்து சமய தீட்சை பெற்று, அடுத்து விசேட தீட்சை பெற்று, அதற்குள்ள பஞ்சாட்சரத்தை ஜபிச்சு சிவபூஜையை செய்து, இப்படி படிப்படியாக இந்த ஆன்மா முன்னேற 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 அதுக்கு அங்ஙனம் இறைவன் வந்து அந்த ஆன்மா அறிவிலே அதை விளங்கும்படியாக தன்னை காட்டுகின்றார். அடுத்து தானம் தோன்றும்னா ஆன்மாவாகிய தன்னோட இயல்பு. இதுகாரும் இந்த அழியக்கூடிய உடம்பே நாம நினைச்சு ஏமாந்திருந்ததும், அப்புறம் இல்ல இந்த உடம்புக்குள்ள இருக்க ஆன்மா தான் நாம், இது செய்தி அளவுல தெரியுது. ஆனா அந்த ஆன்மாவோட இயல்பு என்ன, நூல்கள் வாயிலாக படிக்கிறோம் சிந்திக்கிறோம், ஆனா அது அனுபவத்துக்கு வரணுமே, அது எப்ப வரணும், அப்பதான் வரும். சிவன் தோன்றும், அது எல்லாமே ஞானாச்சரனுடைய அருளால அடிஞானம் தோன்றும், அதன் மூலமாக சிவம் தோன்றும், அடுத்தபடியாக ஆன்மாவுடைய இயல்பு தோன்றும், அதற்கும் அடுத்தபடியாக அனாதிபாசமான இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா இயல்பும் அறிவின் கண் விளங்கி தோன்றும். அப்ப இந்த பதி பசு பாசம் எல்லாமே விளங்கி தோன்றுகிறது அறிவின் கண். அடுத்து அது மட்டும் இல்லாமல் நேரியனாய் பரியனுமாய் அப்படின்னு சொல்றது, அணுவுக்கு அணுவாகவும் மகத்துக்கு மகத்தாகவும் உயிரோட உயிருக்கு உயிரா அறிவுக்கு அறிவா எல்லா பக்கமும் நிறைந்து இருக்கிறது. நேரியனாய் பரியனுமாய் உயிருக்கு உயிராய், அதான் அணுவுக்கு அணுவா இருக்கும் மகத்துக்கு மகத்தா இருக்கும் உயிருக்கு உயிரா அறிவுக்கு அறிவா எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கு, ஜட சித்துக்கள் எல்லாவற்றோடும் அத்துவிதமாக கலந்து நின்ற தன்மை அந்த அறிவுல அனுபவமாக தோன்றும். ஆனா இதுக்கெல்லாம் என்ன வேணும், ஆச்சாரியனுடைய அருள் வேண்டும். அவரால் தான், ஏன்னா ஆசான் தான் வந்து என்ன செய்ய முடியும்னா பாச விமோசனத்தை பண்ண முடியும். அப்படி பண்ணும் வகையில திருவருள் நோக்கம் பரிசம் வாசகம் மானதம் சாத்திரம் யோகம் அபித்ரி இப்படி பல வகையான விஷயங்கள் நடக்கும். அதனால அந்த தீஷைகள் எல்லாம் இருக்கு, நயன தீஷ ஸ்பரிச தீஷ வாசக தீஷ மானத தீஷ சாத்திர தீஷ யோக தீஷ ஔத்ரி தீஷை, இப்படி எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த நூல்கள் வழியாக சென்றால் முக்தி அடைய முடியும். மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்களுக்கு ஈசன் பொண்டரிகத்தால் சேரும் பரிசினை புகழற்றாம் அப்படின்னு அழகா முதல்ல சொல்லியிருப்பார். ஆகையால் நமக்கு அந்த இறைவன் அந்த ஆச்சாரியனுடைய அருளால் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கிறது. பெத்த நிலையில ஆன்மா வந்து விஷய போகங்கள் எல்லாம் அனுபவிக்கும் போது நான் இதை அறிகிறேன் இதை அறிந்துகின்றேன் அப்படின்னு நினைப்பது இல்லாம சிவன் அறிவிக்க அறிந்து அனுபவிக்கின்றேன் நினைக்கவே நினைக்காது, எல்லாமே நானேதான் அறிந்தேன் என்று நினைக்கும் பெத்த நிலையில. அதுக்கு என்ன காரணம், ஆணவ மலம். மலபரிபாகம் வந்து சிவஞானம் தோன்றிய போது ஆன்மா வந்து தன்னால் அறியப்பட்ட இந்த விஷயங்களை கருவிகளால நாம் அறிந்தோம் அப்படின்னும், அந்த கருவிகள்லாம் மாயா காரியம் அப்படிங்கிறதும் அவை ஜடம் என்றும் அதெல்லாம் தனக்கு அந்நியம் என்றும் தனக்கு அவ்வாறு அறிவித்தது திருவருள். இதுதான் முக்கியம், திருவருள் தான் இத்தனை விஷயத்த நமக்கு உணர்த்தி இருக்கு அப்படின்னும், தனக்குன்னு ஒரு செயலும் இல்லை இந்த கருவிகளை மாதிரி நாமளும் இப்படியே இருக்கோம், ஆனா திருவருள் வந்து பேரறிவு மயமானது, அது மாதிரி நம்ம பேரறிவு மயமானதும் கிடையாது, இந்த கருவிகளை மாதிரி நம்ம ஜடமும் கிடையாது. அதனால நாம இது ரெண்டுல இருந்து மாறுபட்டு இருக்கின்றோம் என்பது தோன்றும். ஜடப்பொருள் அல்ல, ஆனா நமக்கு போதுமான தகுதி இல்லை. சித்து பொருள் தான், ஆனா சிவத்தை போன்ற தன்மை நம்மிடம் இல்லை, இந்த ஒரு உணர்வு நமக்கு தோன்றும். இப்ப சிவன் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சித்தும் ஜடமுமான தாவர சங்கமங்கள் எல்லாத்துலயும் அவர் வேற நின்று அருளே திருமேனியாக கொண்டு மலத்தினால பந்திக்கப்பட்ட உயிர்களுக்கு பரிபாக நிமித்தமாக தன்னுடைய இச்சா ஞான கிரியா சக்திகளின் செயலால் படைத்து காத்து அழித்து மலபரிவாக வந்த காலத்துல தத்துவங்கள் யாவும் வேறாகும்படியாக சத்தி நிபாதத்தை விளைவித்து குருமூர்த்தியாக இறைவனே எழுந்தருளி வந்து தான் வேறற நின்ற முறைமையை நமக்கு உணர்த்துறாரு. அது வரைக்கும் நமக்கு தெரியாது, இறைவன் நம்மோடு இருக்கின்றார், ஒன்றாக வேறாக உடனாக அத்திவிதமாக இருப்பது தெரியவே தெரியாது. அப்போது அவரே வந்து அந்த இதை நமக்கு உணர்த்தி அது யாரு, அப்ப குரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆன்மாக்களுக்கு அறிவுக்கு அறிவா இருந்தது சிவன் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கின்றார். இதத்தான் சிவரூபம் அப்படின்னு சொல்லுவோம், அருள் தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஞான தரிசனம் அப்படின்னு சொல்லலாம். ஆக இதுபடியாக நமக்கு இந்த விஷயங்கள்லாம் நிகழ்வதற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் குரு. குரு இல்லாம நமக்கு எதுவுமே சித்திக்காது. நேரியன்னா ரொம்ப நுண்மையானவன், பரியன்னா ரொம்பவும் பருமையானவன் அப்படின்னு அழகா சொல்லி, ஒரு ஞானாசிரியனாலதான் பக்குவ ஆன்மாவுக்கு சிவஞானம் உதிக்கும், அதனால பதிவசு பாசங்களோட இயல்பும் பதி வந்து சடசித்துக்களோட அத்திவிதமா கலந்து இருக்கின்றார் அப்படிங்கறதெல்லாம் ஆன்மாவுடைய அறிவுல விளங்கி தோன்றும் என்று மிக அழகாக நமக்கு உணர்த்தி இருந்தார் என்று நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக நமக்கு அந்த மலங்கள் வந்து ஐந்து அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெளிவாக உணர்த்தி அதுல இருந்து நம்ம வெளிப்படணும்னா இறைவனை என்ன செய்யணும், சிக்குன பிடிக்கணும். அவர் தலங்கள் ஐந்து, அதான் சிவ சாதாக்கியம், அமூர்த்தி சாதாக்கியம், மூர்த்தி சாதாக்கியம், கர்தர் சாதாக்கியம், கர்ம சாதாக்கியங்கிற அஞ்சு நிலையில நமக்காக அதில் இருந்து சதாசிவன், ஈசன், பிரம்மன், ஈஸ்வரன், ஈசானன்கிற முறையில இருந்து நமக்கு நன்மைகளை எல்லாம் அவர்கள் செய்கின்றார்கள் என்பதை நமக்கு உணர்த்தி இருக்கிறார். ஆக அதற்கும் அடுத்தபடியாக ஐம்புலன்களையும் என்ன செய்யணும், ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிதன கருளின் அழகா அவை பாட்டி அகவல்ல சொல்லியிருப்பாங்க. இந்த ஐம்புலன்களையும் அதோட போக்கிலேயே விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நிச்சயமா நன்மையே கிடையாது. அதனால அந்த ஐம்புலன்களை எல்லாம் நல்வழி காட்டி நடத்துவது யாருன்னா சிவகுரு தான். அவர் தான் மயங்கி கிடப்பவர்களுடைய மயக்கத்தை அறுத்து ஆற்றுப்படுத்துகின்றார். நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை, சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் மன்னன்னு சொல்றாரு பாத்தீங்களா, அத மாதிரி. ஆக ஒரு குருவாலதான் இது சாத்தியங்கிறது தான் திருவருள் பயன் நமக்கு மிக அழகாக. ஞானம் இவன் ஒழிய நன்னியிடும் நற் கல் அனல் பானு ஒழியப்படின் அப்படின்னு அழகா சொல்லியிருந்தது. அதாவது சூரியன் எதிர்முகமாக நில்லாமல் நீங்கிய நிலையில சூரியகாந்த கல்லுல தீ உண்டாகாது. அதே மாதிரி இறைவன் குருமேனி கொண்டு எதிர்முகமாக தோன்றாத நிலையில உயிர்களிடத்தில் ஞானம் பிரகாசிக்காது என்ற திருவருட்பயன் கருத்தை மிக அழகாக, அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறியறிவிப்பான் குரு பரநாமே, நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்துவது குருபரன்தான் என்று மிக அழகாக சொல்லி, ஒரு வழி தெரியாத ஒருத்தன் நீரோட ஆழம் தெரியாம உள்ள கடந்து அவன் எப்படி தத்தளிப்பானோ அப்படி தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஒரு ஆச்சாரியன் மூலம்தான் நன்மை கிடைக்கும் என்று மிக அழகாக எடுத்து உரைத்தார் என்று நாம பார்த்தோம். இதெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்தது, இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நாம் அதனை சிந்தித்துக் கொண்டோம். அதற்கு அடுத்தபடியாக இப்போது குறிப்பு உறுத்த உணர்த்துறதுக்கு குரு வேணும், அந்த குரு இல்லாட்டா நம்முடைய நிலை வந்து மிகவும் கஷ்டம்தான் என்பதை மிக அழகாக அந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்தி விட்டு, அடுத்து ஒரு அருமையான பாடல்